ஏகோ வாரஜ பந்தவஹ சிதினபோ வியாப்தம் தமோ மண்டலம் தித்வா லோசன கோச்சரோபி பவதி த்வம் சூரிய கோடி பிரபஹ வேத்யக்கென்ன பவத்யஹோ கனதரம் கீத்ருக் பவேன்மத்தமஹ தத்சர்வம் யபநீயமே பசுபதே சாட்சாத் பிரசன்னோ பவ ஹம்ச பத்மவனம் சமிச்சதி யதா நிலம்புதம் சாதகஹ கோகக் கோகனத பிரியம் பிரதிதினம் சந்திரம் சகோரஸ்ததா சேதோ வஞ்சதி மாமகம் பசுபதே தின்மார்க்க மிருக்யம் விபோ கௌரிநாத பவத்பதாப்தயுகளம் கைவல்ய சௌக்கியப்ரதம் ரோதஸ்தோய ஹ்ருதஹ ஸ்ரமேண பதிகச்சாயாம் தரோ வ்ருஷ்டிதஹ பீதஸ்வஸ்த க்ரஹம் க்ரஹஸ்தமதிதிஹ தினம் ப்ரபும் தார்மிகம் தீபம் சந்தமசா குலச்ச சிகினம் சீதாவ்ருதஹ த்வம் ததா சேதத் சர்வபயாபஹம் ரஜசுகம் சம்போ பதவிம் பதம்போருஹம். சிவானந்தர் அல்ல 58வது ஸ்லோகம் பார்க்கிறோம். பக்தி ரசத்தையும் ஞானத்தையும் சாஸ்திர சாரத்தையும் சேர்த்து ஸ்தோத்திர வடிவாக நமக்கு ஆச்சாரியால் அனுகிரகம் பண்ணதான பிரகரணங்கள்ல சிவானந்தர் ஹரி உயர்ந்ததாக இருக்கு. அதுல அந்த பரமேஸ்வரனை பத்தி நம்ம மனசோடையும் பல பொருளோடையும் ஒப்பிட்டு எப்படியாவது அந்த பகவான் இடத்துல நம்ம மனசு சேரடும் அப்படிங்கறது சொன்னார். பிறகு பகவான நாம அறியறது இல்ல, நம்ம இதயத்திலேயே இருந்துட்டு இருக்க பரமாத்மா அனுக்ஷணமும் நமக்கு சகாயம் பண்ணி கொண்டிருக்க, இருந்த போதிலும் யாரும் பகவானை திரும்பி பார்க்கறது இல்ல, சர்வதா சர்வகாலமும் வெளி உலகத்திலேயே சுத்தி கொண்டிருக்க, காரணம் என்ன அப்படின்னு யோசனை பண்ற. ஒரு பொருள் இருக்கு, ஆனா அந்த பொருள் காணப்படலைன்னு என்ன அர்த்தம், அது மறைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். எதிர்க்க இருந்த போதிலும் அது நாம் நம்ம கண்கள் அதை பார்க்கலைன்னா அது பொருளா இருந்து மறைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அதே போல தேதீப்பியமான பிரகாசஸ்வரூபமா இருக்கக்கூடியதான பரம்பொருளும் நமக்கு காணப்படல, ஆகையால் தான் துன்பத்துல இருந்து கொண்டு ஆனந்தத்தை தேடிக்கொண்டிருக்கும். எதை பண்ணினா நம்ம சௌக்கியமா இருக்கலாம்ங்கிற ஒரு எண்ணம் எல்லோருக்கும் இருக்கு, அதுக்காக ஏதோ சிரமப்பட்டு இருக்க. அப்படிப்பட்டதான் அவனுக்கு உள்ள இருக்கிற அந்த ஆத்ம தத்துவம் ஏன் புரியலை அப்படின்னு யோசனை பண்ணினா அது மறைக்கப்பட்டிருக்கு. ஒரு பொருள் அதை மறைச்சிருந்தா அது நமக்கு தெரியாது. டப்பாக்குள்ள லட்டு போட்டு வச்சிருந்தா லட்டு கண்ணுக்கு தெரியுமோ? தெரியாது. மூடிய திறந்தா தான் தெரியும். அதே போலயே பரம்பொருள் நம்ம இதயத்துல இருக்க, இருந்த போதிலும் நம்ம அவரை கவனிக்கல. ஏன் கவனிக்கல? மறைக்கப்பட்டிருக்க. அந்த மறைவு, அந்த இருட்டு எவ்வளவு இருட்டா இருக்குன்னா, இவ்வளவு உலகத்தையே பிரகாசிக்க கூடியதான அந்த பொருளை மறைச்சுவிடுது. அவ்வளவு கார் இருட்டாக இருக்கு. ஆகையால் தாங்கள் ஒருத்தர்தான் அந்த இருட்டை போக்கி எங்களை காப்பாத்தடும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். ஏகோ வாரிஜ பந்தவ கிஜினோ வியாப்தம் தமோ மண்டலம். அமாவாசை அன்னைக்கு ராத்திரி, நேற்றுக்கு நம்ம மகாலய அமாவாசைன்னு சொல்றோம். அமாவாசையான்னு என்ன அர்த்தம்? சூரியனோட சந்திரன் சேர்ந்திருக்க, தர்ஷ சூரியேந்து சங்கமா, சூரியனும் சந்திரனும் ஒரு இடத்துல இருந்தா அதுக்கு அமாவாஸ்யான்னு பேர். சூரியனும் சந்திரனும் அது தனித்தனியா பிரிஞ்சு ஆப்போசிட்டா இருக்கமையானால் எதிரெதிரா இருந்தால் அப்பொழுது நாம பௌர்ணமாசின்னு சொல்றோம். இப்படி அந்த அமாவாசைக்கு சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்க, தர்ஷ சூரியேந்து சங்கமா அப்படின்னு சாஸ்திரம். சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறதுனால சூரியன் உதிக்கிறப்பவே சந்திரன் உதிக்கிறார், சூரியன் அஸ்தமிச்சதுமே சந்திரனும் கூட அஸ்தமிச்சு விட்டார். அதனால சூரிய ராத்திரி அமாவாசை அன்னைக்கு ராத்திரி சூரியனும் இல்ல சந்திரனும் இல்ல. அப்ப உலகம் எல்லாம் எப்படி இருக்கு? கார் இருட்டா இருக்கு. ஆனா பிரதிபத்து முதல் இன்னைக்கு காலமே சூரியன் உதித்ததுமே அந்த எங்கும் இருக்கக்கூடியதான உலகமெல்லாம் பரவி இருந்ததான அந்த இருளானது எப்படி அகன்று விட்டது? எங்கேயாவது இருக்கோ, அது உலகத்தில் எங்கேயாவது இருக்கோ, ஓடின போயிடுத்து. சூரியன் உதிச்சதுமே இவ்வளவு கும்மிருட்டா இருந்தது, அது எங்கேயும் இல்லாம போயிடுது. இருட்டை பத்தி நமக்கு தெரியாது. இருட்டை தெரிஞ்சுக்கணும்னா கிராமாந்தரங்களுக்கு போகணும். ராத்திரி ஒரு 7-8 மணி ஆயிடுது என்னால் அவ்வளவு இருட்டு வெளியில நகர்ந்து போக முடியாது. அடிக்கிறா போல இருட்டு இருக்கும், ஒன்னும் தெரியாது. அப்படி இருக்கக்கூடியதான இருட்டு இருக்க அமாவாசை ராத்திரி உலகம் முழுக்க பரவி இருந்த போதிலும் ஒரே ஒரு சூரியன் வந்தார். அவர் என்ன பண்ணினார், பூமியிலிருந்து ஆகாசம் வரைக்கும் இருக்கக்கூடியதான வியாபித்து இருக்கக்கூடியதான அந்த இருட்டை ஒரே தினம் அகற்றுவிட்டார். ஏகோவாரிஜ பந்தவஹா ஏகஹா, ஒரு சூரியன் தான் இருக்கார். 10 சூரியனா இருக்கா? இல்ல, உலகம் முழுக்க வியாபித்து இருக்கிறவர் ஒரே ஒரு சூரியன். அவர் என்ன பண்ணினார், எங்கும் வியாபித்திருக்கக்கூடியதான கார் இருட்டை, பூமியிலிருந்து ஆகாசம் வரைக்கும் வியாபித்திருக்கக்கூடியதான கார் இருட்டை கிழிச்சார். ஏ கோவாரிஜ பாந்தவஹாப்தம், பூமியிலிருந்து ஆகாசம் வரைக்கும் எங்கும் வியாபிச்சிருக்கு இருட்டை. அத தமோ மண்டலம் பித்வா, அத கிழிச்செறிஞ்ச. எங்கேயுமே இருட்டை கிடையாது. சூரியோதயம் ஆயிடுச்சுன்னா இருட்டை கரடப்படல. அதோடு மட்டுமல்ல, நம்ம பார்த்தோமையான சூரியன் நம்ம கண்ணுக்கு காணப்படுற லோச்சன கோச்சரோபி பவதி, நம் கண்ணுக்கு நம் கண் பார்வைக்கும் ஆளாகிறார், அவரை பார்க்க முடிகிறது. எங்கும் இருட்டா இருந்த போதிலும் சூரியன் உதித்ததுமே அவ்விருட்டை அழித்து நாம் அவரை பார்க்கக்கூடியதான நிலையில அவர் இருக்கார். நாம் அவரை அழகா பார்க்கிறோம். ஏ கோவாரிஜ பந்தவா, வாரிஜ பாந்தவான்னா தாமரைக்கு பந்துவா இருக்கிறவர், தாமலையே மலரும்படி மண்டுபவர். வாரின்னா ஜலம், வாரிஜம் ஜலத்தில் மறந்தது தாமரை, அந்த தாமரையை மலரும்படி பண்ணுபவர் சூரியன். ஏ கோவாரிஜ பாந்தவா க்ஷிதின போ வியாப்தம், க்ஷிதின பூமி, நபஹன ஆகாசம், க்ஷிதின போ வியாப்தம் தமோ மண்டலம் பித்வா, கார் இருட்டை அழிச்சு. லோச்சன கோச்சரோபி பவதி, லோச்சனஹா கண்ணு, கண்ணுக்கும் தெரிகிறார். ஆனா நீங்க எப்படின்னு, இந்த சூரியன் உங்களுக்கு முன்னால் ஒரு கணக்கா, கோட்டி சூரிய பிரபஹா, நீங்களோ கோட்டி சூரியன் இருந்தா எவ்வளவு பிரகாசமோ அவ்வளவு பிரகாசம் இருக்கிறவர் பரமேஸ்வரன். வேதங்கள்ல கோட்டி சூரியன் சொல்றது. அப்படிப்பட்டதான கோட்டி சூரிய பிரபனா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன் அஹோ, நாங்கள் உள்ள உள்ளத பார்த்தாலும் எங்களுக்கு தெரியலையே. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசே அர்ஜுன திட்டத்தின்னு சொன்னீரே, பகவான் நமக்குள்ள இருக்காராமே. அப்படி இருந்த போதிலும் அவரை பார்க்க முடியலையே. நம்ம அவர்னா ஒளி இல்லாதவரா? கோட்டி சூரிய பிரபா, கோட்டி சூரிய பிரகாசம் இருக்கக்கூடியதான மகாத்மா இருந்த போதிலும் அவரை நாம பார்க்கலையே, தெரிய மாட்டேங்கிறது. வேஜக்கியம் ந பவதி அஹோ கனதரம் கீதுக் பவேன்மத்தமஹா, அதனால நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு சூரியனாலேயே சூரியன் வந்த பிறகு எல்லா இருட்டையும் அழித்தாரே ஒரு சூரியன். அந்த சூரியன் அழித்ததான இருட்டு எப்படி இருந்தது? பூமியிலிருந்து ஆகாசம் வரைக்கும் பரவி இருந்தது, கும் இருட்டா இருந்தது. ஆனா கோட்டி சூரிய சுபாவமா இருக்கக்கூடியதான உங்களையே மறைச்சிருக்கிற இருட்டு இருக்க, அது எப்படி இருக்கும்? அதனுடைய ஒரு கெப்பாசிட்டி எப்படி இருக்கும் பாருங்க. கோட்டி சூரிய பிரபமா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனையே நம் கண்ணுக்கு தெரியாம மறைக்கிறதுன்னா நமக்குள்ள இருக்கக்கூடியதான இருட்டு, உள்ளிருட்டு, ஆந்தரத்தமஹா எப்படி இருக்கும் பாருங்க. கனதரம் இவ்வளவு சொல்ல முடியாது சுவாமி, அவ்வளவு கனதரம் கீதிருக் பவேன் மத்தமஹா, என்னுடைய இருட்டு அறியாமைங்கிற எதை சொன்னாலும் அறிய, பிரெஞ்சு தெரியுமா தெரியாது, ஜெர்மன் தெரியுமா தெரியாது, கணக்கு தெரியுமா தெரியாது, எதை பார்த்தாலும் தெரியாது தெரியாதுங்கிறதே வாழ்க்கை போயிட்டு இருக்கு. என்ன கத்துண்டோம்? ஒரு சாஸ்திரத்தை வாசிக்கணுமையானால் 30 வருஷம் அதுல பாடுபட்டாதான் ஓரளவுக்கு வரும். இப்படி இருக்கு நம்ம சாஸ்திரங்கள். வேதங்களை படிக்கிறதுக்கு 12 வருஷம் ததேக தீட்சையா வேலை செய்யணுங்கிறான். காலமே குரு சொல்ல ஆரம்பிச்சார்னா ராத்திரி 9 மணி வரைக்கும் அப்படியே நொற்று பண்ணிட்டே இருக்கான். அப்படி ஒரு 10 வருஷம் 12 வருஷம் படித்தாதான் சுவாதீனமானது அந்த வேதமானது. இப்படி 4 வேதங்கள் 6 சாஸ்திரங்கள் எவ்வளவு கஷ்டம் இது. இவ்வளவு படித்தாலும் நன்னா படித்தேன் எல்லாத்தையும் முடிச்சேன்னு சொல்ல முடியறதோ மனசுல தைரியம் இருந்தோ இல்லையோ, எவ்வளவு கனதரமான ஒரு அடர்த்தியான இருட்டு நமக்கு இருக்கு தெரியலையவே. ஜெக்கிநபவஸ்தோகனதரம் என்னுடைய இருட்டு உள்ளிருட்டு எவ்வளவு அடர்த்தியா இருக்கு தெரியலையே. தத்சர்வம் யவனியமே பசுபதே, ஹே பசுபதே பரமேஸ்வர அந்த உள்ளிருட்டை எல்லாம் நீக்கி வியபனிய அழித்து மே பசுபதே சாட்சாத் பிரசன்னோ பவா. நான் வைக்கிற ஒண்ணு அது வேணும் இது வேணும்ன்ற கேட்கல, நீங்க பிரசன்னராகணும் அவ்வளவுதான். நீங்க எனக்கு முன்னால கண்ணால நிக்கணும், நான் உங்களை பார்க்கணும்னு இந்த ஸ்லோகத்துல பகவான பிரார்த்திக்கிறார். ஏ கோபார்ஜ பாந்தவ க்ஷிதினோ வியாப்தம் தமோ மண்டலம் வித்வா லோச்சன கோச்சரோபி பவதி துவம் சூரிய கோட்டி பிரபா வேத்யம் கிண்ண பவசி அஹோ கனதரம் கீதுக் பவேன் மத்தமஹா தத் சர்வம் வியபனிய மே பஜபதே சாட்சாத் பிரசன்னோ பவா. அப்படின்னு நமக்குள்ள இருக்கக்கூடியதான அஜ்ஞானம் இருக்க பார்த்தேடா, அஜ்ஞானேன ஆவிரதம் ஞானம் தேன முக்கியந்தி ஜந்தவா ஞானேன ததஜ்ஞானம் ஏஷாம் நாசித மாத்மனஹா தேஷாம் ஆதித்யவத் ஞானம் பிரகாசயதி தத்பரம். அப்படின்னு பகவத்கீதையில சொன்ன பிரகாரமாக நம்ம அஜ்ஞானம் உள்ளிருட்டு அவ்வளவு அடர்த்தியா இருக்க அதை பகவத் அனுகிரகம் இருந்தா தான் போக்க முடியும். நம்ம பிரயத்னங்கள் ஒன்றும் செதாது. எமேவ ஏஷ குருணத்தே தேன லப்யா அவரண சதகத்தை அடையணும், அவருடைய அனுகிரகத்தினாலதான் அது போகும். அவளுக்கு தேசாம் அவளுடைய இதயத்துல இருந்து கொண்ட ஞானதீபேன பாஸ்வதா ஒழிக்கக்கூடியதான ஞான தீபத்தினால அவளுடைய அஜானத்தை நாம் போக்கடிக்கிறேன்னு பகவத்கீதையில பகவான் சொல்லியிருக்க. அப்படிப்பட்டதான ஒரு சொரூபம் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்கன்னு பகவான் இந்த ஸ்லோகத்துல பிரார்த்திச்சிருக்க. அடுத்த ஸ்லோகம், நம்ம மனசு எப்படிப்பட்டதாக இருக்கு, பக்தனுடைய மனசு எப்படி இருக்கு அப்படின்னு பிரார்த்திக்கிற. அந்த பகவானையே நாடுகிறது எப்படியாவது பகவான் பகவான்னு தெரியல நமக்கு, ஒரு ஆனந்தத்தை நாடிண்டு இருக்கோம், பிறந்தண்ணிலிருந்து தேடிண்டு இருக்கும். அப்பப்ப குழந்தை பிறக்கிறப்பவே அழ தொடங்கி எதுக்க பசி தாகம், அதற்கு பிறகு எல்லாமும் கத்துக்கணும், உட்கார கத்துக்கணும், பக்கத்தை மெல்லாக்க படுத்துக்கணும், திரும்ப கத்துக்கணும், எழுந்து உட்கார கத்துக்கணும், நடக்க கத்துக்கணும், நிக்க கத்துக்கணும், அதுக்கப்புறம் ஏபிசிடி கத்துக்கணும். அங்கிருந்து ஆரம்பிச்சு வாழ்நாள் முழுக்க கத்துட்டே இருக்கும், ஒவ்வொரு நாளும் கத்துட்டு இருக்கும். போன ஜென்மாவில படிச்சதெல்லாம் வரப்படாதோ, இந்த ஜென்மாவில மறுபடியும் படிக்கிறேட படிக்கிறது இல்ல, சின்ன சின்ன வேலை கூட கத்துண்டுன்னா கவலைப்பட வேண்டியதா இருக்கு. சரி கத்துக்காம விட்டுருவோம்னு சொல்ல முடியறதா, அது வேணும் இது வேணும்னு எதிர்பார்க்க. அவளுக்கு தெரியறதே நமக்கு தெரியலையே. இதை தெரிஞ்சதான் காசு வரும், இதை தெரிஞ்சதுதான் மனுஷன் வாழ்க்கையில முன்னுக்கு வரும்னு ஒரு அஞ்ஞானம் வேற இருக்கு. இப்படி அந்த ஆனந்தத்தை நோக்கி சென்றிருக்கு இந்த மனசு. அந்த மனசு எப்படி நோக்கி செல்லுன்றிருக்க, அந்த பரமாத்மா எனக்கூடிய பரமாத்மான்னு தெரியல, ஆனந்த ஆனந்தம் தான் வேணும்னு நினைக்கிறது, சொந்தோடும் வேணும்னு நினைக்கிறது. அந்த சந்தோஷமா உள்ளவர் பரமாத்மா தான், அவரிடத்திலிருந்து நமக்கு எல்லாம் வரும். தைத்தரியம் சொல்றது ரசோ வைசா ரசகே வாயம் லத்வானந்தி பவதி, அவர் ரசரூபமா இருக்க. அவரிடத்திலிருந்து ஒரு ரசத்தை பெற்றால்தான் மனிதன் சௌக்கியமாக இருக்க முடியும். ஏஷக்கேவானந்த ஜாதி, இவர் தான் எல்லோரையும் சந்தோஷப்படுத்துகிறார். அப்படிப்பட்டதான் அந்த பொருளை நாடுகிறது மனசு. எப்படி நாடுற தெரியுமோன்னா, ஒவ்வொரு கணமும் நாடிட்டு இருக்கு. மனுஷால் பாருங்க, இங்க பார்த்தாலும் எதை பண்ணினா காசு வரும், எதை பண்ணினா சௌக்கியமா இருக்கலாங்கிறதுக்காகத்தானே அலைஞ்சுட்டு இருக்கா. அந்த காசை யாரு கண்டுபிடிச்சான்னு தெரியல. ஆன விவகாரம் என்ன, எல்லோருடைய மனசையும் அதை தாக்கிறது. அந்த காசு என்ன பண்றது, எல்லோரையும் மனுஷால மாத்திட்டு இருக்கு. நல்லவாளை கெட்டவாளா பண்றது, உடம்புறந்த வாழா இருந்தாலும் அப்பா எழுதி வச்சின சொத்துன்னு அவளை விரோதிகளா ஆக்கிறது. இத்தனை நாள் ஒன்னா இருந்தவன் இந்த சொத்துனால என்ன வரப்போறது, ஒரு 10 லட்சம் 20 லட்சம் என்ன ஆக போறது. அதனால மனுஷியாளுடைய மனசை கெடுத்து விடுறது பாத்தீங்களா, அப்படிப்பட்டதான அந்த காசு ஒரு சந்தோஷம் ஒரு ஆனந்தம் என்ன, அது இருந்தா தான் நம்ம சௌக்கியமா இருக்க முடியும் என்று கருதுறோம். அந்த காசுனால வரக்கூடியதான ஒரு சௌக்கியம் இருக்கே அது அதுதான் அந்த சுகமா இருக்கிற ஆனந்த நில பரமாத்மான்னு தெரியல. அது காசுனால வருதுன்னு நினைக்கிறோம். என்ன பண்றது, நிறைய ஸ்லோகங்கள் இருக்க பெரியுள்ளம் சொல்லிருக்கார், அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்தியம். இந்த காசு நிஜமாக அர்த்தம்னு கருதாதே, காசு வேணும் மனுஷனுக்கு ஆனா அதிகமாக இருக்கப்படாது. ஒரு நிலைக்கு மேல போயிடுதுன்னா அந்த காசே மற்றவர்களுக்கும் நமக்கும் விரோதத்தை உண்டு பண்ணும். அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒருக்கு நிறைய சம்பளம் வருது, ஒருத்தருக்கு வரலேன்னு அவளுக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ், அவனை உச்சத்தையே எல்லாரும் பாக்கிறா என்ன பார்க்கலன்னு நினைக்கிறான். மனுஷனை மதிக்கிறது வந்து காசுனால இல்ல, அவருடைய குணங்கள்னாலேன்னு தெரிஞ்சுக்கணும். நல்ல குணங்களுக்கு நீங்க எந்த ஊருக்கு போனாலும் உங்களுக்கு மதிப்பு உண்டு. காசு இருக்கிறவனுக்கு காசு நாடுற வாழ்த்துக்கு தான் மதிப்பு. நல்ல குணம் இருக்கிறவ எங்க போனாலும் உலகம் முழுக்க அவளை மதிக்கும். தெரிஞ்சுக்காதவா அவ உங்களை தெரிஞ்சுக்காதவ உங்களை சொல்ல என்ன பண்ணாங்க விஷயம் என்னலாம உங்களுக்கு, உங்களை பத்தி தெரியல. அவன் போற்றமும் இல்லை இல்ல தோற்றமும் இல்லை, அதனால உமக்கு என்ன வந்தது, ரோட்ல எத்தனையோ பேர் போற அவளை பத்தி கவலைப்படலாமோ. ஆனா நல்ல குணங்கள் உங்களுக்கு இருந்ததே, ஆனால் எந்த ஊருக்கு போனாலும் எங்கே போனாலும் உங்களுக்கு க்ஷேமம் ஏற்படும். அந்த நல்ல குணங்கள் பகவத் அனுகிரகத்தினால தான் வரும். ஆகையால் தங்களுடைய மனசு பகவானையே நோக்கி இருக்கணும், என் மனசு உங்களையே நோக்கி இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ற. எப்படி கேட்கிறார், அதுக்கு பல திருஷ்டாந்தங்கள் பல ஓமைகள் கொடுக்கிறார். ஹம்ச பத்மவனம் சமிச்சதியதா, அன்னபட்சி இருக்கு, அது மானச சரோவரத்துல தான் அதனுடைய இடம், பேசிக்கா அங்கத்தான் இருக்கும். அங்க இருக்கக்கூடியதான ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் ரொம்ப அதுக்கு ரொம்ப அமைஞ்சு இருக்கும். ஆனா ரொம்ப குளிராயிடுதுன்னு வச்சுங்களேன், அங்க இருக்கக்கூடியதான தீர்த்தம் எல்லாம் ஐஸ் ஆயிடுதுன்னா அதுக்கு வேண்டியதான ஒரு சந்தர்ப்பங்கள் அதுக்கு கிடைக்காது. ஆனால் அது பறந்து சில இடத்துக்கு வரதா, எங்க தாமரை இருக்கோ அந்த குளத்துக்கு வந்துடும். தாமரைகள் நிறைய இருக்கக்கூடியதான குளங்களுக்கு வரதா, அன்னபட்சி எங்க வசிக்கும், தாமரை இருக்கிற குளங்களுக்கு. உங்க ஊர்ல தாமரை இருந்தே எப்பவும் வராது, அது எப்ப வரும், அங்க மானசரோவரத்துல ரொம்ப குளிராகி அங்க வந்து அவைகள் இருக்கிறதுக்கே அந்த ஜலத்துல நடமாட முடியாதான சந்தர்ப்பம் வரும் பொழுது மற்ற இடங்களுக்கு வரலாம். ஆனா அது வரும் பொழுது வேற எங்கேயாவது டெரஸ்லயே அங்கேயும் இங்கேயும் உட்காராத உட்காராது, அதுக்கு தாமர குளம்னா இருக்கணும், மற்ற குளம் இருந்தா பிரயோஜனம் இல்லை. தேடி வருமா, ஹம் சப்பத்வமனம் சமிச்சதியதா, அன்னபட்சியானது பத்மவனம் சமிச்சதியதா தாமர குளன தேடிட்டு வருது. நீல அம்புதம் சாதகா, அதே போலயே சாதக பட்சி. இந்த சாதக பட்சி என்ன பண்றது, நீல அம்புதம் கார் மேகத்தையே சுத்திண்டு வருது. இந்த சாதக பட்சிக்கு ஒரு விவகாரம் என்னன்னா, அது நேரா ஜலத்தை குடிக்க முடியாது. ஒரு ஜல பாத்திரத்தை வச்சு அங்க சாதக பட்சி முன்னால வச்சிருந்தாலும் அதுக்கு ரொம்ப தாகமா இருந்தாலும் அத குடிக்க முடியாது, உறிஞ்சி சாதக பட்சி சாப்பிடாது. காரணம் என்னன்னா அதனுடைய தொண்டையில ஒரு பெரிய ஓட்டை இருக்கு. ஓட்டை இருந்ததுனால் அதை எப்படி உறிஞ்சி சாப்பிட முடியும், ஸ்ட்ரா கொடுக்கறா, அந்த ஸ்ட்ரால ஓட்டை இருந்ததுன்னா நீங்க உறிஞ்சல்னா வருமா, வராது. அதே மாதிரிதான் என்ன பண்ணிவிட்டார் பகவானுக்கு, அதுக்கு தொண்டையில ஒரு பெரிய ஓட்டை போட்டிருக்காரு. சோ அது உறிஞ்சி சாப்பிட முடியாது. ஆக என்ன பண்றதுன்னு, மேகங்கள் இருக்கும் பொழுது அந்த மேகங்களுக்கு என்னால அப்படியே வந்துட்டே இருக்குது. அது எப்ப மழை பெய்யறதோ அந்த மழை பெய்யும் பொழுது அப்படி திரும்பி தலை தூக்கிண்டு நிக்கிறது. அது மேல இருந்து விழக்கூடியதான அந்த கணங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது சிலது அது தொண்டையில போகும், அப்பதான் போகும்னு. நாம எல்லாம் எவ்வளவு சௌக்கியமா இருக்கும்னு கொஞ்சம் பாருங்க. எப்ப வேணாலும் பழைய நாள்ல ஒரு செம்பு நிறைய தீர்த்தத்தை சாப்பிடுவா, இப்ப எல்லாம் என்னன்னா ஒரு ஹாஃப் டம்ளர் தான் சாப்பிடுறோம். தீர்த்தம் கொண்டு போய் வச்சா அதை குடிச்சு விட்டு பாதி டம்ளர் கீழே வைக்கிறோம். தீர்த்தத்தை எப்பவுமே வீணாக்கப்படாது. பழைய நாள்ல யாராவது ஆத்துக்கு வந்தா ஒரு செம்பும் செம்போட ஒரு கிளாஸும் பக்கத்துல வைப்பா, அவ எவ்வளவு வேணுமோ அது அதுல அந்த டம்ளர்ல விட்டுண்டு குடிச்சு விட்டு அப்படியே வைப்பா. இந்த வழக்கம் போயிடுது. இப்ப யாராவது வந்து அங்கே ஒரு பாட்டில் இருக்கு அதை வச்சு சாப்பிடுறோம். இந்த பாட்டில்ல சாப்பிடுறதுங்கிறது தர்மசாஸ்திரம் ஒத்துக்காத விஷயம். ஏன் தெரியுமோனா, நீங்க சாப்பிட்ட பிறகு மிச்சம் இருக்கு, அதை மறுபடியும் நீங்க சாப்பிடக்கூடாது. உச்சிஷ்டம்னு பேர். நம்ம சாப்பிட்டதனுடைய மிச்சம் இருக்கே அது உச்சிஷ்டம். ஆகையால் என்ன பண்ணனா, பாட்டில்ல சாப்பிட்றாலும் ஒரு கிளாஸ் பக்கத்துல வச்சுக்கணும், எவ்வளவு வேணுமோ அதுல எடுத்து அது சாப்பிடணும். இப்படி எல்லாம் சொன்னா யாருக்கும் கிளாஸ்க்கு வரமாட்டார். இவர் என்ன சார், நான் எதை சாப்பிட்றேனோ இதெல்லாம் கவனிக்கிறார். எப்படியோ போட்டு ஏதோ பரமாத்மா பத்தி நாலு வார்த்தை கேட்கணும்னு வந்தாருன்னா அது இல்ல. முக்கியமா நம்ம எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம முன்னோர்கள் எப்படி வாழினா, நம்ம தர்மம்னா என்ன, நம்ம ஆச்சாரம் என்ன, இந்த ஆச்சாரத்தினால்தான் ஒரு மனுஷன் நிம்மதியை படைவார். ஆச்சார பிரபவோ தர்ம, தர்மஸ்ய பிரபு அச்சுதா. பகவான் மகாவிஷ்ணு அப்பதான் உங்களிடத்துல சந்தோஷப்படுவார், உங்களிடத்துல ஆச்சாரம் இருக்குமே. ஆனால் ஆச்சாரம்னா எப்படி நீங்க வாழ்க்கைய நடத்துகிறீங்களோ இதுக்கு ஆச்சாரம்னு பேர். ஆச்சாரதீதி ஆச்சார, ஹவ் யூ பிஹேவ், அது ரொம்ப வேணும். நம்ம நாட்டுக்கும் மேல் நாட்டுக்கும் என்ன வித்தியாசம், அவளும் வாழறா நாமளும் வாழறோம். அவ வந்து பசு துல்லியமாக வாழ்ந்துட்டு இருக்கா. ஒரு மாடோ நாயோ இவைகள்லாம் கவனிக்காது, அதுக்கு ஒன்றும் தெரியாது. அப்படித்தான் அவளும் வாழறா. அவளை பார்த்து டைனிங் டேபிள வரவழைச்சோம்டா, நம்ம மாத்துக்கு இருக்கிற ஆச்சாரம் போச்சு. அவளை பார்த்து என்னென்னமோ பதார்த்தங்கள், பர்கருங்கிறான், வேற என்னமோ சொல்றான், அதுதான் சாப்பிடுறான், கடிச்சு சாப்பிடுறான். வாழைப்பழத்தை பாதி உரிச்சு கடிச்சு மீது கையில வச்சுட்டே இருக்கான், அதுல ரெண்டு ஈ வந்து உட்கார்றது தெரியாம அந்த ஈயோட மறுபடியும் கடிக்கிறான். என்ன பிராரதம்! பகவான் தான் ரெண்டு கையை கொடுத்துருக்காரு, அதை புட்டு சாப்பிடலாமோ இல்லையா, பண்ணல. காரணம் என்ன, நமக்கு இது தப்புன்னு தெரியாத அளவுக்கு வளர்த்துட்டோம் குழந்தைகளை. இப்ப அவ பண்ணிட்டு இருக்கான்னா ரெண்டு தரம் பாட்டியம்மா அப்படி சாப்பிடப்படாது, இப்படிதான் சாப்பிடணும்னு சொன்னா பரவாயில்ல. சொல்றதுக்கு பாட்டியம்மா இல்ல, ஏன்னா கல்யாணம் ஆறதுக்கு முன்னாலேயே தனி கொடுத்தனும். அதுக்கப்புறம் சொன்ன பிறகும் அதை கேட்கறதுக்கு அவ தயார் இல்ல, இவளுக்கு சொல்ல தெரியல, அப்படி ஆயிடுத்து நீ. ஆனா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ஆச்சாரமானது ரொம்ப முக்கியம். அதனால அந்த பட்சிகள்லாம் அதுக்கு நம்ம அதெல்லாம் பார்த்த பிரகிருதியை பார்த்தேன்னா நீங்க நினைச்சா நமக்கு வரக்கூடியதான வந்துட்டு இருக்கிற கஷ்டமானது ஒரு கஷ்டமே இல்லை. பகவான் நம்ம இடத்துல ரொம்ப கருணையோட இருந்துட்டு இருக்கார். அந்த சாத்தக பட்சி என்ன பண்றது, எப்பொழுதும் மேகத்தை எதிர்பார்க்கிறது. நீல் அம்புதம் சாத்தகோகோகனதிரியம் பிரதிதினம். சக்கரவாக்க பட்சின்னு ஒரு பட்சி இருக்க, அது என்ன, அதுக்கு கோகம்னு பேர் சம்ஸ்கிருதத்துல, கோகா அப்படின்னா சக்கரவாக்க பட்சி. அது என்ன பண்றதா, தினந்தோறும் சூரியனை எதிர்பார்க்கலாம். சூரியன் உதிச்சாதான் அதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ராத்திரி வேளையில இருட்டல் அதுக்கு கொஞ்சமும் கண்ணு தெரியாது, ஒண்ணு. ரெண்டாவது, அது வந்து தாமரை மலர்ந்தால் அந்த தாமரைக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த பொப்பொடியை சாப்பிடுறது. தாமரை எப்ப மலரும், சூரியன் வந்தா தான் மலரும். தானா நீங்க பிச்சு போட்டா இலைகள்லாம் பிஞ்சு போகுமே தவிர தானா மலராது. அது மலர்றது வந்து சூரியன் வந்த பிறகுதான். ஆகையால் அந்த சூரியனை எப்பொழுதும் எதிர்பார்த்துட்டு இருக்கான். கோகோகனத பிரியம் பிரதிதினம். கோகனத பிரியான்னா சூரியன் அர்த்தம். கோகோகனத பிரிய பிரியம் பிரதிதினம் சந்திரம் சகோரஸ்ததா. அதே போல இன்னொரு பட்சி சகோர பட்சின்னு பேர். பாருங்க பட்சிகளுக்குள்ள எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அன்னம்னு ஒரு பட்சி, சாதகம்னு ஒரு பட்சி, கோக்கம்னு ஒரு பட்சி, சக்கோரம்னு ஒரு பட்சி. இதை பத்தி நமக்கு தெரியுமா? இது போல இத்தனை வெரைட்டிஸ் பட்சி இருக்குன்னே நமக்கு தெரியாது. ஆனா அந்த பட்சிகள்லாம் சொல்லி அந்த பட்சிகளுடைய விவகாரங்கள் என்ன, அது எதை பார்க்கறது, ஏன் எப்படி இருக்கு அப்படி எல்லாம் சொல்ற. என்ன பண்ணிருக்கார், இந்த சக்கோர பட்சின்னு ஒண்ணு இருக்க, இது அதுக்கு ஆகாரம் என்ன தெரியுமோண்ணா, ஏதோ இலைகளோ தொழுர்களோ இவைகள்லாம் பழத்தையோ ஒன்றும் சாப்பிடாது இந்த சக்கோர பட்சி. சந்திரன் வந்த பிறகு அந்த நிலால உட்கார்ந்துருக்கு, அதான் சாப்பிடுறது. அப்படி ஒரு விசேஷம், அந்த வெளிச்சம் இருக்கு பார்க்க சந்திர காந்தி, அந்த காந்தியிலிருந்து கொஞ்ச நேரம் இருக்க பச்சு போயிடுமா. இப்படி எல்லாம் பகவான் பண்ணி வச்சிருக்க. நமக்கெல்லாம் இப்படி இருந்தா நன்னா தானே இருக்கும்.